பூமி எத்தனையோ பேரரசு ஆண்டிருக்கு. அதனால் நம்ம சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், குப்தா பேரரசு அப்படின்னு நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி நம்மளுடைய ஒட்டுமொத்த பூமியவே ஆண்ட ஒரே ஒரு பேரரசு டைனோசரினம். டைனோசரினத்தை வீழ்த்தப்பட்ட கதை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது ஒரு வேற்றுலக காரணம், அது ஒரு மிகப்பெரிய எரிக்கல், அதை நம்ம விண்கல்னு சொல்லலாம். அந்த விண்கல் மறுபடியும் பூமிக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கற்பனையை நம்ம மறுபடியும் நம்ம ரீக்ரியேட் பண்ணி பார்க்கலாம்.
I'm Lokamala Kauthikeyan. You're watching Zenith of Science.
Zenith of Science.
பொதுவாகவே பூமியில் எக்கச்சக்கமான போர் அப்படின்றது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு ஒரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய போராக இருக்கட்டும், ஒரு பேரரசுக்கும் இன்னொரு ஒரு பேரரசுக்கும் இடப்பட்ட ஒரு மிகப்பெரிய போராக இருக்கட்டும், அது நம்ம ஒவ்வொரு பீரியட்லையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்மளுடைய ஒட்டுமொத்த பூமிக்கும் பூமியுடைய இயற்கைக்கும் நடுவில் போர் அப்படின்றது பல முறை நடந்திருக்கு. நம்ம சரியாக சொல்லணும்னா 5 முறை நடந்திருக்கு. அதை நம்ம மாஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 5 முறை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன், நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் உங்களை இந்த வீடியோ சாட்டிஸ்ஃபைடாக ஆச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தென் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் சொல்லிடுங்க. தென் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் உங்களுக்கு ஃப்யூச்சர்லேயே வரும். சரி, அந்த 5 அழிவை நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை நம்ம முதல் அழிவு, பூமியுடைய 86% உயிரினங்களை காவு கொண்டிருக்கு. இதை நம்ம அண்ட் ஆடிவிஷியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து 75% உயிரினங்களை பழிவாங்கின இன்னொரு ஒரு மிகப்பெரிய அழிவு, லேட் டிவோனியன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அழிவு. அடுத்ததான் நம்ம என் பெர்மியன் அப்படின்ற ஒரு அழிவை பற்றி பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட 96% உயிரினங்களை காவு வாங்கியிருக்கு. இது உயிரினங்கள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சுற்றுச்சூழல் மொத்தமே மாற்றி அமைச்சிருக்கு. அடுத்து என் ட்ரொயாசிக் அப்படின்ற ஒரு அழிவு மூலியமாக 81% பக்கத்தில் எக்கச்சக்கமான உயிரினங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. இதுலேயுமே எக்கச்சக்கமான மாற்றங்கள் பூமிக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த எல்லா அழிவையும் நம்ம மீண்டும் மீண்டும் அடுத்து ஒரு மிகப்பெரிய உயிரினம் இந்த பூமி முழுக்க ஆண்டுட்டு இருந்திருக்கு, அதுதான் டைனோசர். டைனோசர் காவு வாங்கப்பட்ட கதை உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு பிரம்மாண்டமான விண்கல் கிட்டத்தட்ட நம்ம பூமியில விழுந்து ஒட்டுமொத்த பூமியுமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி தான் கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட 76% உயிரினங்கள் அந்த அழிவுல காவு வாங்கப்பட்டிருக்கு. இது நம்ம என் க்ரோயாடிசியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 5 மிகப்பெரிய மாஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது பூமிக்கும், அதாவது பூமியில இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும், பூமியுடைய இயற்கைக்கும் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய போர்னு நம்ம சொல்லலாம். பூமியை ரொம்ப அழகா ஆண்டுட்டு இருந்த அந்த டைனோசரை அழிச்ச அந்த வேற்றுலக கல்லை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா அது மறுபடியும் நம்ம பூமிக்கு வந்தா என்ன ஆகும் அப்படிங்கறத நம்ம கற்பனை பண்ணி பாக்குறோம் இல்லையா. ஸோ கண்டிப்பா அந்த கல்லை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு பேசிக்கான டேட்டாஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது ஒரு ஆஸ்ட்ராய்டு. இந்த ஆஸ்ட்ராய்டுடைய அகலம் கிட்டத்தட்ட 6-9 மைல் இருக்கலாம். கிட்டத்தட்ட 10-15 கிலோமீட்டர் டயாமீட்டர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு விண்கல்னால தான் பூமி அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சரியான உதாரணம், அப்புறம் ஒரு எவிடன்ஸ், மெக்சிகோவில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பள்ளத்தாக்கு. இதை நம்ம க்ரேட்டர்னு சொல்லலாம். இந்த க்ரேட்டருடைய வயசு கிட்டத்தட்ட 66 மில்லியன் வருடங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறத சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 66 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி நம்ம எக்கச்சக்கமான புதை படிவங்களை எடுத்து பார்க்கும்போது டைனோசர் அப்படின்ற ஒரு இனம் இருந்திருக்கு அப்படிங்கிறத வச்சுதான் இந்த இனம் அழிக்கப்பட்டதற்கான ஒரு முதன்மையான காரணம் இந்த விண்கல் மோதல் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். அந்த பள்ளத்தாக்கை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக ரிசர்ச் பண்ணுறதன் மூலியமாக தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் திருகிடங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கு. உதாரணத்துக்கு விண்கல் கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு 25 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்தில் பூமிக்குள்ளே என்டர் ஆயிருக்கு, அதுக்கு மேலேயே ஆயிருக்கலாம். ஸோ இவ்வளோ வேகத்தில் ஒரு விண்கல் மோதலனால தான் நம்மளுடைய தரைப்பரப்பு, பூமியுடைய தரைப்பரப்பில் இந்த இம்பாக்ட் அப்படின்றது கிரியேட் ஆகப்பட்டிருக்கு. டைனோசர் அழிஞ்சதுக்கான முதன்மையான காரணம் விண்கல் மோதல் தான். ஆனால் விண்கல் மோதல் மட்டும்தான் இந்த இனத்தை அழிச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கிறவே கூடாது. இதோடைய வெவ்வேறு காரணங்களை நம்ம எடுத்துக்கிட்டே ஆகணும். விண்கல் மோதல்னால கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான இயற்கை பேரழிவுகள் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், மெகா எர்த்குவேக் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நில அதிர்வு ஏற்பட்டிருக்கு. நார்மலாக எர்த்குவேக் அப்படின்னா ஒரு சில செகண்ட்கோ அல்லது அதிகபட்சமாக ஒரு சில நிமிடங்களுக்கு மட்டும்தான் ஏற்படும். நம்ம அதையும் தாண்டி போனோம்னா ஒரு சில மணி நேரங்களை நம்ம சொல்லலாம். அவ்வளோ பெரிய எர்த்குவேக் நமக்கு இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணது இல்லை. பட் மைல்டான எர்த்குவேக் அப்படின்றது பல மணி நேரங்கள் நீடிச்சிருக்கு நம்ம பூமிக்கு அடியில். ஆனால் இந்த மெகா எர்த்குவேக் அப்படின்றது பல வாரங்கள்லேருந்து சில மாதங்கள் வரைக்குமே நிலச்சிருக்கும். ஸோ இதை நம்ம மெகா எர்த்குவேக் அப்படின்னு சொல்லுவோம். மெக்சிகோவில் விழுந்த இந்த பிரம்மாண்டமான மோதலுக்கு அப்புறம் பல நாட்களாக, பல மாதங்களாக இந்த எர்த்குவேக் நம்மளுடைய பூமி முழுக்க பரவியிருக்கு. இதன் காரணமாக எக்கச்சக்கமான சுனாமி அப்படின்றத உருவாகியிருக்கு. இது சாதாரணமான சுனாமி கிடையாது, இதை நம்ம மெகா சுனாமி அப்படின்னு சொல்லலாம். இது பழமையில் உயிரங்களுக்கு எக்கச்சக்கமான அலைகளை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ நம்ம டைனோசர் அழிஞ்சதுக்கான முதன்மை காரணம் விண்கல் மோதல், அப்புறம் அதோடைய சப் பிரான்சஸ்னா நம்ம சில ரீசனை சொல்லணும்னா இந்த சுனாமியாக இருக்கட்டும், அப்புறம் ஒரு சில இந்த எக்ஸ்பிக் மாதிரியான வெவ்வேறு காரணங்களாக இருக்கட்டும், எல்லாமே தான் இந்த மிகப்பெரிய பேரரசை வீழ்த்ததற்கான காரணம். இந்த ஒரே ஒரு விண்கல் மட்டும்தான் பூமியில் விழுந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான சரியான ஆதாரம் நமக்கு இருக்கு. ஆனால் இருந்தாலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்கல் நம்ம பூமி மேலே மோதி இருக்கலாம். இதன் காரணமாக தான் நம்ம பூமி முழுக்க எக்கச்சக்கமான உயிரினங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. சரி, நம்ம பாஸ்ட்டை பார்த்துட்டோம், அதாவது 5 அழிவுடைய கடைசி அழிவை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் 6வது ஒரு அழிவு கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது சயின்டிஸ்டோடைய ஒரு மிகப்பெரிய ப்ரெடிக்டும் கூட. ஏன்னா ஒவ்வொரு அழிவுக்கு அப்புறம் தான் இன்னொரு ஒரு உயிரினங்களுடைய ஒரு புதுமையான வாழ்க்கை அப்படின்றது உருவாகுது. நம்ம இதுக்கான சரியான உதாரணம் நம்மளையே நம்ம சொல்லிக்கிறலாம். இந்த மிகப்பெரிய டைனோசர் இனம் அழிக்கப்படலைன்னா கண்டிப்பாக நம்மளுடைய மனித இனம் இந்த அளவுக்கு அவாலுவேட் ஆகியிருக்கா? வருங்காலத்தில் இதே மாதிரியான அகலம் இருக்கக்கூடிய ஒரு சில விண்கண் நம்மளுடைய பூமிக்குள்ள விழுந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக யோசிச்சு பார்க்கலாம். இதில் ஒரு மிகப்பெரிய காரணம் அதில் நடந்த மாதிரியான சேம் சினாரியோ தான் மறுபடியும் நடக்க போகுது. இம்பேக்ட் உலகம், அது இம்பேக்ட் காரணமாக எக்கச்சக்கமான சுனாமியாக இருக்கட்டும், எக்கச்சக்கமான எர்த்குவேக்காக இருக்கட்டும், அது கிரியேட் ஆகும். அதன் மூலியமாக பூமியில் இருக்கக்கூடிய பல கட்டிடங்கள் கீழே விழுகும். சுனாமி ஒவ்வொரு நாட்டையுமே தன்னுடைய கடலுக்குள்ளே கொண்டு போயிடும். டைனோசர் காலத்தில் ஏற்பட்ட ஒரு இன்னொரு மிகப்பெரிய பேரழிவுனா நம்மளுடைய இயற்கை சேஞ்சஸ் நம்ம சொல்லலாம், அதாவது கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது இப்போதைக்கு பூமியில் ரொம்ப சாதாரணமான ஒன்றாக இருந்திருக்கு. ஆனால் அப்பையும் பூமி ரொம்ப செழிச்சு வளர்ந்துருக்கு. CO2 அப்படின்றது ஓரளவுக்கு தான் இருந்திருக்கு, ஆக்சிஜனுடைய அளவு கரெக்டாக இருந்திருக்கு. ஆனால் அந்த காலகட்டத்தில் கிளைமேட் சேஞ்சினால் எக்கச்சக்கமான உயிரினங்கள் உயிர் வாழ தகுதி இல்லாத ஒரு கிரகத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதுக்கான காரணம் பல எரிப்புகளாக இருக்கட்டும், மரங்கள் பல அழிக்கப்பட்டிருக்கு, எக்கச்சக்கமான தீ அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால் CO2 ரொம்ப அதிகமாக வெளியேற்றப்பட்டிருக்கு. அந்த CO2 அப்சார்ப் பண்ணுறதுக்கான மரங்கள் அப்போது அதுக்கிட்ட இல்லை. அது ஒரு மிகப்பெரிய கிளைமேட் சேஞ்ச். அதே சினரியோ தான் இப்போயுமே நடந்துகிட்ருக்கு. பட் அது வந்து நேச்சுரல் நடக்குது, இப்போது ஆர்டிஃபிஷியலாக நடக்குது. இதே மாதிரியான ஒரு விண்கல் மோதுதுன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரியான சினரியோ ஏற்பட்டிருக்கும். ஆனால் அதோடைய சீரியஸ்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதாவது சேஞ்ச் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படும். புகை மேகங்கள் அப்படின்றது பூமி முழுக்க பரப்பப்படும், அதன் மூலியமாக சூரிய ஒளி பூமிக்குள்ளே வராமல் இருக்கும். இதன் காரணமாக பயோடைவர்சிட்டி கண்டிப்பாக பாதிக்கப்படும். காலப்போக்கில் நம்மளுடைய பூமி உயிர் வாழ தகுதி இல்லாத ஒரு இடமாக இருக்கும். இப்போவே அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு தான் இருக்கு. ஒரு சின்ன ஃபேக்டை சொல்லணும்னா வேற ஒரு கிரகமோ வேற ஒரு விண்கல்லோ பூமியை தாக்கி பூமியை அழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, மனிதனை மட்டும் போதும் பூமியை அழிக்கிறது, அவ்வளோதான். இது ஒரு சின்ன வீடியோ, அவ்வளோதான். நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துருப்பீங்க அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சர், இப்போ நடக்கிறது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல், அதாவது நம்மளாக உருவாக்கின ஒன்று. ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சரில் பூமி ரொம்ப அழிவின் பாதைக்கு போகும் அப்படின்றதுக்கான எந்த ஒரு மாற்ற கருத்துமே இல்லை. இந்த வீடியோ பற்றின கருத்து ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுடைய கருத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஸ்டாகிராமில் ஜெனித் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற நம்முடைய பேஜ் இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். லோகபால கார்த்திக் அஃபிஷியல் அப்படின்ற என்னுடைய பர்சனல் ஐடி இருக்குது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சேர்ந்து பண்ணிக்கலாம். அதோட உங்களோட மிருத விடையோடு நாங்கள் மூ லோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய். மரம் வளர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.